அனைவருக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏலிம் சபையின் தமிழ் ஆராதனை ஆக்லாந்து பகுதியிலே நம்பர் 1 மெக்லின் ஸ்ட்ரீட் மவுண்ட் அல்பர்ட் என்ற இடத்திலே ஞாயிறு காலை 9:30 மணிக்கு அன்போடு அழைக்கிறோம். யாவரையும் அன்போடு கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக அழைக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களோட கூட இருப்பாராக. ஆமென்.
பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:14.
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
இயேசு ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே சொல்லுகிறார். என்னன்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். ஏதோ ஒரு தேவை இருக்கு உனக்கு, சுகம் வேணும், விடுதலை வேணும், பயம் மாறணும், இந்த தடைகள் நீங்கணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், அப்படி ஏதோ ஒரு தேவை. இப்போ இயேசு சொல்லுகிறார், நீ என்னை கேட்கணும், நீ கேட்டால் தான் நான் உனக்கு தருவேன். நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன். நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு தருவேன். நீ சுகத்தை கேட்டால் சுகம் தருவேன், விடுதலை கேட்டால் விடுதலை தருவேன், ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டால் ஆசீர்வாதத்தை தருவேன், இந்த காரியம் வாய்க்கணும்னு கேட்டால் நான் வாய்க்க பண்ணுவேன். அன்று சொல்ல, நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன்னு வாக்கு கொடுக்கிற. ஆனால் எப்படி கேட்கணும் அதை அன்று சொல்ல, என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்கிற என் நாமத்தினாலே நீ கேட்கணும். என் பேரை சொல்லி நீ கேட்கணும், என் நாமத்தை சொல்லி நீ கேட்கணும். அப்படி கேட்டால் நீ கேட்கிறத உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். நல்ல கவனிங்க, நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன். இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறார். நீங்கள் கண்ணால் அதை பார்க்க போகிறீங்க, இப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், எதை கேட்டாலும் உனக்கு செய்வேன் வாக்கு கொடுத்துட்டார். ஆனால் நீ கேட்கணும், முதல்ல வாய் திறந்து கேட்கணும். ரெண்டாவது என்ன கேட்கணுமா, என் நாமத்தினாலே நீ கேட்கணும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லி, அந்த பெயரை சொல்லி நீ கேட்கணும், அப்போ தான் நான் உனக்கு செய்வேன். பைபிளில் இயேசு தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீ என் நாமத்தை சொல்லி கேட்கணும், என் பெயரை சொல்லி கேட்கணும், அப்போ தான் நான் உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்ய முடியும். அன்று சொல்கிறார், என் பெயரை சொல்லி நீ கேட்கணும், அப்போ தான் உங்கள் அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஒரு ரெண்டு சம்பவம் வேதத்தில் இருக்குது, அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 அப்போஸ்தலர் நடபடிகள் 3:16. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:16 எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுடைய சீஷர்களாக இருந்த பேதுரு யோவான் ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு போகிறாங்க. தேவனுடைய ஆராதிக்கிறதுக்கு ஜெபிக்கிறதற்கு தேவாலயத்துக்கு போகிறாங்க. போகும்போது ஆலயத்தின் வாசலில் ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு 40 வயசுன்னு பைபிளில் சொல்லப்படுகிறார். அவனால் நடக்க முடியாது. பிறக்கும்போதே ரெண்டு கால்களும் பயன்படுத்த முடியாத சப்பாணியாக பிறந்தவர். அப்போ எப்படி வாழ்கிறது, தர்மம் எடுத்து தான் வாழ முடியும். இந்த ஆலயத்துக்கு தான் நிறைய ஜனங்கள் வருவாங்க, அவங்க இறக்கப்பட்டு நமக்கு ஒரு காணிக்கை தருவாங்க, நமக்கு ஏதாவது பொருள் தருவாங்கன்னு சொல்லி ஆலயத்தின் வாசலில் அலங்கார வாசல், அந்த வாசல் எருசலேம் தேவாலயத்துக்கு பல வாசல்கள் இருக்கிற, அதிலே ஒரு வாசல் அலங்கார வாசல், அந்த வாசலில் கொண்டு போய் அவனை வைப்பாங்க. அவனுடைய நண்பர்கள் அது குடும்பத்தார் காலையில் அவனை தூக்கி கொண்டு போவாங்க, அவனால் நடக்க முடியாது. அவனை ஏதாவது ஒரு கட்டிலில் வச்சோ ஒரு படுக்கையில் வச்சோ தூக்கி கொண்டு போவாங்க, கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருவாங்க, அங்கே தான் இருப்பான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அந்த வழியில் யாராவது சர்ச்சுக்கு போனால், ஐயா நான் வந்து நடக்க முடியாது ஐயா, உதவி செய்யுங்க அப்படின்னு தர்மம் கேட்பான். இதுதான் அவனுடைய லைஃப். 40 வருஷமாக அவனுடைய வாழ்க்கை இதுதான். யோசித்து பாருங்கள், கால் ரெண்டும் ஊனமுற்று நடக்க முடியாமல் அவனை நண்பர்கள் கொண்டு வந்து வைப்பாங்க. தேவாலயத்தின் வாசலில் உட்கார்ந்துருப்பான். ஜனங்க வரும்போது பிச்சை கேட்பான். இதுதான் அவன் வாழ்க்கை. இப்போ பேதுரும் யோவானும் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள், அந்த ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க ஏதாவது நமக்கு தருவாங்க, இறக்கப்பட்டு தருவாங்கன்னு சொல்லி பேதுரு யோவானை பார்த்து, ஐயா தர்மம் போடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறான். பேதுரு யோவானு நின்று அவனை பார்க்குறாங்க. நடக்க முடியாமல் சப்பானியாக ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். அவனை பார்த்த உடனே பேதுரு யோவானுக்குள்ள ஒரு மனதுருக்கம் வருகிறார். சில நாட்களுக்கு முன்பாக நடந்தது ஞாபகத்தில் வருது. இயேசு நம்முடைய ஆண்டவர், நம்முடைய எஜமான், 38 வருஷம் படுக்கையில் கிடந்தானே, அது ஆட்டுவாசல் பக்கத்தில் இருந்த குளம், அது ஆட்டுவாசல், அதுக்கு பக்கத்தில் இருந்த குளம், பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருஷம் வந்து படுத்திருந்தான் வியாதியில். இயேசு மனதுருகி அவனை எளிமையை நடக்க வச்சிட்டாரு. 38 வருஷம் படுக்கையில் சப்பானியாக இருந்த மனுஷனை நடக்க வச்சார். பேதுரு யோவானுக்கு ஞாபகத்தில் வருது, இயேசு அவனை நடக்க வச்சாரே, அவன் மேலே உள்ள மனதுருக்கமாக இருந்தாரே, இவன் பாவம் நடக்க முடியாமல் உட்காந்துருக்கிறான். அப்போ இவனை இயேசு நடக்க வைப்பார். அவனை சுகமாக்கனா இவனே இயேசு சுகமாக்குவார். அதனால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். பேதுரு யோவான் அவனை பார்க்குறான். பார்த்துட்டு, தம்பி எங்கிட்ட வெள்ளி பொண்ணு காசெல்லாம் இல்லைப்பா, நாங்கள் ஊழியக்காரங்க, இயேசுவோடு இருந்தவங்க, எங்கிட்ட பணம் சொத்துலாம் ஒன்றும் கிடையாது, வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வரல, ஒன்றும் எங்கிட்ட கிடையாது, நான் ஜெபம் பண்ண வரேன் சர்ச்சைக்கு. ஆனால் நீ நடக்க முடியாமல் பிச்சைக்காரனா கஷ்டப்படுகிற, ஆனால் உனக்கு கொடுக்க எங்கிட்ட ஒன்று இருக்குது, உனக்கு தர்றதுக்கு அப்படியே பார்க்குறான் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்ககிட்ட இருக்குது, இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறா, வியாதியஸ்தரை பார்த்து மனதுருகுகிறவர், வியாதியஸ்தரை குணமாக்குகிறவர், அந்த இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறார் சொல்லிட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு பேதர் கை கொடுக்கிறார். கம், உன் கையை கொடு. 4 பேர் தூக்கிட்டு வந்த என்னை உட்கார வச்சுருக்கிறாங்க, கையை கொடு. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட, அவ்வளவுதான். அவனுடைய கால்கள் கரண்டுகள் பலன் கொள்ளுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, பலன் கொள்ளுகிறது. அப்படியே எழும்புகிறான், நடக்கிறான், துள்ளுகிறான், குதிக்கிறான், இயேசுவின் நாமம் நடக்க செய்து விட்டது. அல்லேலூயா, ஒரு பெரிய அற்புதம். பேதுரு யோவான் என்ற இயேசுவனுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்றாங்க, நடந்துட்டாங்க. அற்புதம். அப்போஸ்தலர் 3:16 வாசிங்க.
அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே,
இயேசு என்கிற நாமம், இயேசுவின் நாமத்தை பற்றின விசுவாசத்தினாலே, இயேசு என்கிற நாமமே
நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது.
நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இயேசுவின் நாமத்தின் மேல் வைத்த விசுவாசம், இயேசுவின் பெயரின் மேல் வைத்த விசுவாசமே இவனுக்கு சுகத்தை கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னதுனால சுகம் உண்டானது. அந்த நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால சுகம் உண்டானது. அப்ப நீ எதை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் பெயர், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வல்லமுள்ள நாமத்தில் விசுவாசம் வச்சிட்டீங்கன்னா அற்புதத்தை பார்க்க முடியும். அந்த நாமத்தை நீங்க சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நீங்க கேட்கும் போது, வேண்டிக் கொள்ளும் போது அற்புதம் நடக்கும். இயேசுன்ற நாமம் ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். நீங்க அற்புதம் பெற, சுகம் பெற அந்த நாமத்தை விசுவாசிங்க. இயேசுன்ற பெயரை விசுவாசிங்கன்னா அந்த பெயரை உடைய இயேசுவை விசுவாசிங்க. அவர் ரொம்ப அன்பானவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர், மனதுருக்கம் உள்ளவர். அவர் மதத்தை பற்றிலாம் பேசலைங்க. மதம் மாறு, அதை மாறு, இதை மாறு, இந்த விதண்டவாதெல்லாம் இயேசுகிட்ட அவர் இல்லைங்க. அவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், மக்களுக்காக மனதுருகிற ஆண்டவர். எந்த வித்தியாசமும் பார்க்காம யார் வந்தாலும் ஐயோ கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்கள சுகமாக்கிடுவார். அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், எல்லாருக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவர். நீங்கள் இயேசுன்ற நாமத்தை சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. இயேசுன்ற நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, அவ்வளோதான். அவருடைய நாமத்தை பற்றின விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரும். இது ஒன்று அப்போஸ்தலர் 3 இருக்கு. இன்னொரு சம்பவம் பாருங்க, அப்போஸ்தலர் 16 ஒரு 3 வாசிங்க, 16, 17, 18.
நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுக ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று.
பாருங்க, இங்க ஒரு சம்பவம். பவுல் என்கிற இயேசுனுடைய ஊழியக்காரர் ஒரு குழுவா போய் ஊழியம் செய்வார், பிரசங்கம் பண்ணுவார், இயேசுவின் நாமத்தை அறிவிப்பார். ஒரு ஊழிய டீம் அவங்க போய் ஊழியம் செய்வாங்க. இப்போ ஆண்டவர் மக்கதோனியா நாட்டில் பிலிப்பு என்கிற பட்டணம், பிலிப்பி பட்டணம், அந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் போய் சொல்கிறார். பவுலும் அவனை சார்ந்த டீமும் அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த பட்டணத்தில் இயேசுவை பற்றி அவர் அறிவித்து கொண்டு வருகிறார். பார்க்குறவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுவார். சாயங்காலமானால் அங்கே உள்ள ஒரு ஆத்தங்கரையில் ஜோமனை போவார். பவுலனுடைய டீம் எல்லாம் போய் ஆத்தங்கரையில் போய் ஜோம் பண்ணுவாங்க. அங்கே அவங்க ஜோம் பண்ண போகும்போது யாராவது வந்தால் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. இயேசு எப்படிப்பட்டவர், ரட்சகர், நம்முடைய ஆண்டவர், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், அந்த நற்செய்தியை சொல்லுவாங்க. இதான் பவுலுடைய ஊழியம். அவங்க தங்கியிருக்கிற இடத்துலேருந்து இந்த ஆற்றங்கரைக்கு போவாங்கல்ல, ரோட்டில் போகிற வழியில் அங்கே ஒரு பெண் இருந்தாள். அவள் யாருன்னா குறி சொல்லுகிற ஆவியை உடையவள். இப்போ பவுலை பார்த்து அந்த ஆவி சத்தம் போடுது. பவுல் அவர் பாட போகிறாரு, இது சொல்லுது, ஹலோ ஹலோ, உங்களை தான், நீ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், நீங்கள் ரட்சிப்பின் வழி அறிவிக்கிறவர்கள். பிசா சொல்லுது, அது சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்குதா? கரெக்டாக சொல்லுது, நீங்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், அது கரெக்டாக சொல்லுது. ரட்சிப்பின் வழியை மக்களுக்கு அறிவிக்கிறவங்க, அதுவும் கரெக்டாக சொல்லுது. விசுவாசம் கூட ஊழியக்காரங்களுக்கு தெரியும், அது சொல்லுதா? இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யாரு அப்படின்னு கேட்டுச்சுல்ல, பைபிளில் பார்க்குறோம்ல. பவுல் பாருங்க, உடனே பெருமை கொள்ளலை, நஸ்தரேனாக இயேசுவின் நாமத்தில் இவளை விட்டு புறப்பட்டு போ என்று உனக்கு கட்டளை இடுகிறேன், அவ்வளோதான். விசுவாசம் தொப்பன்னு விழுந்துச்சு, ஓடி போயிடுச்சு. இப்போ குறி சொல்கிற ஆவி அவுட். இங்க பவுல் பிசாசை எதிர்த்து ஜெபிக்கும் போது, இவளை விட்டு வெளியேறி போ என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். நல்ல கவனிங்க, இந்த பக்கம் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்றாரு, வியாதி சுகமாகுது. இந்த பக்கம் பவுல் இயேசுவின் நாமத்தில் இவளை விட்டு புறப்பட்டு போ என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். அந்த பெண்ணை பார்த்து சொல்லலை, அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற ஆவியை பார்த்து சொல்லுகிறான், இவளை விட்டு புறப்பட்டு போ. அப்ப பிசாசை துரத்தும் போது பயத்தின் ஆவி, தற்கொலையை தூண்டுகிற ஆவி, பில்லிசோனிய ஆவி, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஆவி, டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவி, இந்த மாதிரி பலவிதமான ஆவிகள், உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஆவி, தூங்க விடாமல் கெடுத்து கொண்டிருக்கிற ஆவி, சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி, உங்களுடைய கர்ப்பத்தை தடுத்து கொண்டிருக்கிற ஆவி, உங்களுடைய சரீரத்துக்குள்ள கிரியேசகர வஞ்சிக்கிற அந்த ஆவி, அந்த ஆவி எனக்கு வரட்டேன்னா, இயேசுவே விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, நீ ஜெபிக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிசாசு என்னை விட்டு விலகி போ என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். பிசாசு எங்க வீட்டை விட்டு வெளியேறி போ என்று உனக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். என் மகளை விட்டு, என் மகனை விட்டு வெளியேறி போ என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். அப்படி இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டளை கொடுக்கும் போது அந்த ஆவி புறப்பட்டு போய்விடும். இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துக்கு முன்னால எந்த அசுத்தாவியும் நிற்க முடியாது, எந்த பிசாசும் நிற்க முடியாது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. அப்போஸ்தலர் 4:12 சொல்லி இருக்கிறாரு, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமி எங்கிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த உலகத்தில் மனிதனை ரட்சிக்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஒரே ஒரு பெயர் தான் இருக்குது, அது இயேசு கிறிஸ்து என்கிற நாமம்தான், வேற நாமம் கிடையாது. ஏன்னா மனிதனுடைய பாவத்துக்காக மரித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. வேற யாரும் மனிதனுக்கு பாவ பரிகாரத்தை உண்டாக்கல, சாப பரிகாரத்தை உண்டாக்கல, இயேசு மாத்திரம்தான் மனிதனை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்க, நம்முடைய பாவங்களை செலவிலே சுமந்து, சாபங்களை செலவிலே சுமந்து, நம் தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி மறித்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து அவர் மாத்திரம்தான் பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கினார், சாபத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால இயேசு என்கிற நாமம் மட்டும்தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். இயேசுன்ற நாமத்தின் மூலமாகதான் பாவ மன்னிப்பை பெற முடியும். இயேசு கிறிஸ்து என்ற பெயர் மூலமாகத்தான் முழுமையான ஒரு விடுதலையை, சமாதானத்தை பெற முடியும். இயேசு என்கிற நாமத்தின் மூலமாகத்தான் பரலோகத்துக்கு, வைகுண்டத்துக்கு போக முடியும். வேற வழியே கிடையாது. அதற்கு காரணம் இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவர். இயேசுவை யார் கூட ஒப்பிட முடியாதவர், ஒப்பற்றவர், பரிசுத்தமுள்ள கடவுள், மரித்து உயிரோடு எழுந்தவர். ஒரே வழி இயேசு, இயேசு, இயேசு. அந்த நாமத்தின் மூலமாகத்தான் ரட்சிப்பு, அந்த பெயரின் மூலமாகத்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் சொல்லுகிற இயேசு பரிசுத்தம் உள்ளவர். அதனாலதான் அவர் உள்ளத்திலே வரும்போது பரிசுத்தம் தருகிறார். இயேசுவின் நாமமே இல்லாமல் இன்னொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவர் மாத்திரம்தான் மனுஷனுக்காக மரித்து உயிரோடு எழுந்தவர். மனுஷனுக்காக ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து பரிகாரத்தை உண்டாக்கினவர். அதனாலதான் சொல்றோம் இயேசு என்கிற நாமத்தை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அந்த நாமத்தை சொன்ன விடுதலை, சுகம், இப்ப சுகம் உண்டாகும். இயேசுடைய பெயரை சொல்றவங்க இப்ப சுகம் பெறுவீங்க, இயேசுடைய பெயரை சொல்றவங்க இப்ப விடுதலை பெறுவீங்க. விசுவாசத்தோடு அந்த நாமத்தை சொல்லி பாருங்க, அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு விடுதலை, சுகம், அற்புதம், அடையாளம் இப்பவே நடக்கும். ஏன்னா உங்களுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், உங்களை நேசிக்கிறார், உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார். என் பிள்ளைங்க என்னை தேடி வந்திருக்கிறாங்க, என் நாமத்தை விசுவாசித்து வந்திருக்கிறாங்க, நான் உங்களுக்கு அற்புதம் செய்யணுமே அப்படின்ற மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர் இயேசு. அந்த நாமத்தினால உங்களுக்கு சுகம் உண்டாகும். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டா பிசாசு ஓடும், பிசாசின் கட்டு அறுக்கப்படும், மந்திரவாத பில்லிசுனிய வல்லமைகள் அழியும். இப்போ அதெல்லாம் அழிய போகிறாரு, மந்திரவாதம் அழிய போகிறாரு, உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு உண்டாக போகிறாரு. என்ன? இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். சிலுவையில் ரத்தம் சிந்தி சாத்தானுடைய தலையவர் நசுக்கி விட்டார். தகப்பனே, இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா, உம்முடைய பாதபடியில் கதறுதலோடு வந்திருக்கிறாங்க, கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க ஐயா. மனதுருக்கமுள்ள தேவனே, வியாதேஸ்வரர் கண்ணு மனதுருகின தேவனே, இந்த பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நெருக்கிறப்பா, மன்னாடுகிறப்பா, இந்த பிள்ளைகளுக்கு இறகுகப்பா, இறகுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை தொடுங்கப்பா, ஒவ்வொருவரை தொடுங்க ஐயா, ஒவ்வொருவரை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. என்ன தொட்டீங்களே, என்ன குணமாக்குனீங்களே, இந்த சகோதரனை தொடுங்கப்பா, இந்த சகோதரியை தொடுங்க. இரக்கமுள்ள தகப்பனே, மனதுருக்கமுள்ள தேவனே, உம்மை தேடி வந்திருக்கிறாங்களப்பா, இறகுங்கப்பா, இறகுங்கப்பா. இயேசுவே சுகமாக்குங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா, உம்மை தேடி வந்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுறாங்க, உடனே சுகம் உண்டாகட்டும். அப்படியே கரம் உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் சுகம் சொல், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். இப்போ சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord.
விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும், உன் வாழ்க்கை எல்லாம் இனி மாறி போகும். விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும், உன் வாழ்க்கை எல்லாம் இனி மாறி போகும்.
Your interests,